காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசையே மறக்கலாம், கடலசையே மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசையே மறக்கலாம், கடலசையே மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதயம் உரையை என்னில் வாருவே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதயம் உரையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ள வா, நான் வாழ என்னுள்ள வா.
நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் போதித்து திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்கிறார் ஆண்டவர்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கினிய இயேசுவின் அன்பு சகோதரமே, ஆண்டவருடைய ஈடு இணை இல்லாத இந்த இரக்கத்தின் வழியில் நாம் பங்கெடுத்து ஜபிக்க இந்த நாளில் ஒரே குழுமமாய் கூடி வந்திருக்கிறோம். நம் அனைவரையும் கூட்டி சேர்த்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற நல்ல தருணமாய் இந்த நாள் திருப்பலி நமக்கு அமையட்டும். இன்றைக்கு தாய் திருச்சபை ஒரு முக்கியமான ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. அவர்தான் இயேசு ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பன்னிருவருள் ஒருவரான மத்தேயு என்கிற வரி தண்டுபவர். இவருக்கு லேவி என்கிற பெயரும் இருக்கிறது. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர். தனக்கு எல்லாம் இருந்தபோதும் கூட தன்னை அழைத்தவர் அனைத்தையும் கடந்தவர் என்பதை கண்டுகொண்டவராய் அவருக்காய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதோ உன் பின் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றி வந்த மத்தேயுவை போல் நாமும் அவருடைய திருக்கரத்தினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக அவர் வழி நடக்க இந்த பலியிலே உருக்கமாய் ஜெபிப்போம். இறையாசிரை கண்களை மூடி இறை வல்லமையை வேண்டி இந்த பாடலை பாடுவோம்.
தீருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமன்னான் அனுதினமும் நீர் வணைந்திடு. கரத்தால் தாங்கி என்னை தீரு சித்தம் போல் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமன்னார் அனுதினமும் வணைந்திடுமே. கூயவன் களிமன்னாய் அனுதினமும் வணைந்திடுமே. உன் வசனம் தியானிக்கையில் இதயமதில்
பாவமல்ல இறைவனிடமும்
சகோதர
சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதரானவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
புகழ்கின்றோம் யாப்பும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவனே, சுக்ரிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மரியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீ எம்மீது இறங்குவீ. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருவீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீ எம்மீது இறங்குவீ. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். துயாவி யாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவனீரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வரிதண்டபவரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வளம் பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ள தகுதி அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறையுடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை திருவசனம் 1-7 மற்றும் 11-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
செய்தி 9வது அதிகாரம் 9 தொடங்கி 13 வரை இருக்கிற இறைவார்த்தை பகுதிகள். அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தொடக்க உரையில் சொன்னது போல தாய் திருச்சபை இன்றைக்கு ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இருக்கிற மத்தேயுடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். திரு அவையோடு சேர்ந்து இணைந்து கொண்டாடுகிறோம். பல நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு, பூசை நிறைவேற்றுகிற பொழுது பங்குசாமி பூசை நிறைவேற்ற சாமி தான் சொல்லுவார், இன்றைக்கு இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் அந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று. ஆனால் அது நமக்கு எப்போதுமே திருவிழா என்பது நல்ல புது ட்ரெஸ் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் திருவிழா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, புது ட்ரெஸ் வாங்கி போடுறதுக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு விருந்தாக தரப்படுகிறது. இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறோம், திருவிழானா பாயசம் வைக்கணும், திருவிழானா கரிசோறு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து விருந்து, வயிற்றுக்கான ஒரு விருந்து. ஆனால் நீங்கள் பூசிக்கிற ரொம்ப சாமி சொல்கிறார் இல்லையா, இன்றைக்கு விழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கி நானும் சொல்கிறேன், இன்றைக்கு மத்தேயுடைய விழாவை கொண்டாடுகிறோம் அப்படின்னா, ஒரு குருவானவராய் திரு அவையினுடைய ஒரு பதிலாளாக இருந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு வார்த்தை விருந்தை மத்தேயுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருப்பலி பார்க்கறதுல யாராவது மேத்யூ அப்படின்னு பேர் இருக்குது, மேட் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நாம விழா வாழ்த்துக்கள். சரி, இப்போது மத்தேயுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை குறிப்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மத்தேயு நற்செய்தி தான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கமாக இருக்கிறது. இயேசு செய்த முக்கியமான காரியங்களை எளிய முறையில் இயலாதவர்களும் அறியாதவர்களும் கூட அறிந்து கொள்ள விதத்தில் ரொம்ப எளிமையாக இயேசுவை மக்களோட மக்களாக கலந்து காமித்த ஒரு மனிதர் யார் அப்படின்னா, அது மத்தேயு தான். அப்பேற்பட்ட ஒரு புனிதரை பற்றி நாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். அப்போ இந்த மத்தேயு எந்த ஊர்க்கார் அப்படின்னு சொன்னால், கப்பர்நாகும். நீங்கள் பைபிள் அடிக்கடி இந்த வசனம் வரும், அந்த ஊர் தான் அவருடைய சொந்த ஊராக இருக்குது. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன அப்படின்னா, லேவி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுகிறாங்க. ஆனால் மரபு என்ன சொல்லுது அப்படின்னா, லேவி அப்படின்னு பெயர் இருந்தவரை இயேசுதான் அழைத்தவருக்கு மத்தேயுன்னு பெயர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவிலியத்தில் அது சொல்லப்படவில்லை, இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இயேசு பலருக்கு பெயர் மாற்றம் கொடுத்தார் இல்லையா, பேதுருக்கு வந்து அவர் வந்து பாறை அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் விவிலியத்தில் அதற்கான சான்றுகள் இல்லாமல் தான் இருக்கிறது. அப்போ இவர் எழுதிய நற்செய்தி எது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த மத்தேயு நற்செய்தி எழுதுறாரு. இந்த நற்செய்தி எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, கிபி 70 எழுதப்பட்டது. கிபி 70 தான் இவர் எழுதுகிறார். எத்தியோப்பியா நகரில் இருக்கிற பொழுது அங்குதான் கிரேக்க மொழியில் இது எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எந்த சூழ்நிலையில் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எருசலேம் கோயில் அழிவு, அந்த அழிவுக்கு அப்புறம் யூத சங்கங்கள் எல்லாருமே அந்த புதிய கிறிஸ்தவர்களை தொந்தரவு செய்வதும் கொலை செய்வதும் கிறிஸ்தவர்களை கொள்வதை தன்னுடைய மதத்தினுடைய ஒரு அடையாளமாக அப்படிலாம் நினைச்சு நிறைய பேர் கிறிஸ்தவர்களுடைய உயிரை காவு வாங்கிய காலத்தில் அவர்களிடம் இருக்கிற நம்பிக்கை சிதைந்து போய் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் கூடி ஜபிப்பதற்கு அப்படி குழுவாய் கூடுவது போது இயேசு யார் என்பதை அவர்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டது தான் இந்த மத்தேயு நற்செய்தி என்றும் சொல்லப்படுகிறது. இவரலாறு நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. இந்த மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு சில காரியங்களை தனித்துவமாக எழுதியிருப்பார். நீங்கள் மற்ற எல்லா நற்செய்தியும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லாத செய்தி எது அப்படின்னா, யூதாசை பற்றி, அவருடைய இறப்பை பற்றிலாம் இவர் தான் சொல்லுவார். அப்புறம் பேதுருவை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லுவார். இயேசுடைய முதல் திருத்தூதர் இல்லையா, அவரை பற்றி நிறைய மேற்கோள்கள் காட்டிய புனிதரும் இவர் தான். இறையரசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விண்ணரசு, இறையரசு, த கிங்டம் ஆஃப் காட், கான்செப்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட், அதை வந்து கிட்டத்தட்ட 51 தன்னுடைய இந்த நற்செய்தி பகுதிகளில் அவர் எடுத்து கையாண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் கடந்து இயேசு ஆண்டவரை புதிய மோசேவாக சித்தரித்த ஒரு முக்கிய பங்கு அவது இவருக்கும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதையும் கடந்து 2வது வருகையை பற்றி அதிகமாக யார் பேசியிருக்கா அப்படின்னா, இந்த மத்தேயு தான் பேசியிருக்கார். இதில் சிறப்புக்கெல்லாம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சொல்லப்படுகிற பாரம்பரியம், சபேரியார் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர் தன் கரங்களில் ஏந்தி வந்த நற்செய்தி நூல் எது என்று சொன்னால், இது மத்தேயுடைய நற்செய்தி தான் அவர் சுமந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தான் பைபிள் நமக்கு கையடக்கமாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் கைப்பிரதிகள் இல்லாத காலங்களில் பெரிய பெரிய புத்தகங்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதனால் சவேரியாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி, நம்மெல்லாம் சவேரியார் வழி கிறிஸ்தவர்கள் தான், தவேரியார் வழி, தோமையார் வழி, அதுக்கப்புறம் நம்ம அருளானந்தர் வழி, ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது. ஆனால் சவேரியார் மூலமாக நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி தான் அவர் அதிகமாக பயன்படுத்திய ஒரு இறைவாக்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு மத்தேயு நற்செய்திக்கு ஒரு சிறப்பு என்ன, மத்தேயுவுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் ஐயா அவர்களுக்கு பிடித்தமான ஒரு விவிலிய பகுதி எதுவென்று சொன்னாலே அவர் இந்த மலைப்பொழுவைத்தான் சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி இந்த 5வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த பகுதி தான் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. வாழ்வியல் சித்தாந்தத்தை நான் கற்றுக்கொண்டது இந்த மத்தேயு நற்செய்தியிலிருந்து தான், என்னுடைய சுதந்திர போராட்ட தியாகமும் எனக்கு இங்கிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் பல இடங்களில் அவர் பேசியதாக, அவருடைய வாழ்க்கை குறிப்பில் சுயசரிதையில் முதற்கொண்டு அவர் எழுதியிருப்பதாக நாம் படித்து கொண்டு இருக்கிறோம், படிக்கத்தான் செய்கிறோம். இப்பேற்பட்ட இந்த மத்தேயு நற்செய்தியாளர் நம்முடைய இயேசுவை பற்றி என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு நாம் பார்த்துட்டோம். இப்போது இயேசுவுக்கும் மத்தேயுக்கும் இருக்கிற அந்த லிங்க், அந்த தொடர்பு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகத்தில் பல்வேறு பணிகள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது, நிறையா வேலைகள் இருக்கிறது. அந்த எல்லா வேலையும் செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஆசிரியர் பணி இருக்கிறது, மருத்துவ பணி இருக்கிறது, காவல்துறை பணி இருக்கிறது, இராணுவ பணி இருக்கிறது, அதுபோல் வீணியல் ஜாப் என்று சொல்லப்படக்கூடிய துப்புரவு பணி இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அப்போ இந்த எல்லா பணியையும் செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் அந்த பணியை செய்து தான் ஆக வேண்டும். அதனால் இன்றைக்கி சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சில தொழிலை வந்து உயர்வான தொழிலாகவும் அந்த தொழிலை அவங்க தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. இன்னொரு தொழிலை யார், அவங்கள் ஒரு தொழில், ஒரு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்கள தாழ்ந்தவர்களாகவும் அந்த தொழில் செய்கிறவங்களையும் தாழ்வானவர்களாகவும் பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தானே இருக்குது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு நல்லதொரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் கொண்டு வரப்பட்டச்சு. அப்போலாம் என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி சமூகம் சொல்லி வைத்து கொண்டிருந்ததை இன்றைக்கு இந்த திராவிடம், தமிழியம் இதெல்லாம் பேசுகிற பொழுது அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற அதே பார்வை இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலும் இருந்துச்சு. ஒரு சில தொழில் செய்கிறவங்களை பாவிகள் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வரி தண்டுபவர்கள். இந்த வரி தண்டுபவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவர்கள் எப்படி இந்த சமூகம் பார்த்தது என்று சொன்னால், இந்த வரி தண்டுபவர்கள் பாவிகளாக பார்க்கப்பட்டார்கள். யூதர்களுடைய முறைமை சடங்கு பற்றிய ஒரு சடங்கில் சொல்லப்படுகிறது. அந்த நூல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் பொய் சொல்கிற பொழுது வரி தண்டுபவர்களிடம் ஏமாற்றவும் செய்யலாம், பொய்யும் சொல்லலாம் என்று அவர் யூத மரபிலே அவர்களுக்கு ஒரு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, இந்த இவர்கள் பண வசதி இருக்கிறது அவர்களுக்கு என்று சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு வேலை இருக்குது, ஆனால் மக்கள் யாரும் என்ன செய்யறதில்லை, அவர்களை மதிப்பது இல்லை. காரணம், அவர்கள் மக்களிடமிருந்து பிடுங்கி பிழைக்கிறார்கள். இவர்கள் யூதர்களுக்கு அடிமையாக, இவர்கள் ரோமையருக்கு அடிமையாக இருந்து யூதர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இவர்கள் மீது முத்திரை குத்தப்பட்டது. அதனுடைய வேலை, அந்த வேலையை நிமித்தம் அவர்கள் சமூகத்தில் மதிப்பற்றவர்களாக பார்க்கப்பட்டார்கள். இப்போ அடிக்கடி நீங்க படிப்பீங்க வரி தண்டுபவர் சொல்லிட்டு, அதுல ரெண்டு விதமான வரி தண்டுகள் இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, காபாய் அப்படின்னு சொல்லி வரி தண்டக்கூடிய ஒரு குறிப்பு இருக்கு, மோகூஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு குழுவாங்க இருப்பாங்க. இப்ப காபாய் அப்படின்றவங்க என்ன வரி வாங்குவாங்க அப்படின்னா, அவங்க முழுக்க விவசாயம் சார்ந்த வரிகளை எல்லாம் வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. விவசாயம் சார்ந்த வரி வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க போய் நேரடியாக போய் வாங்குவாங்க, இந்த வரி கொடுங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இவ்வளோ நெல் வளைஞ்சிருக்கா, சரி இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது. அதுபோல் இன்னொரு என்ன சொன்னால் மோகூஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, இந்த விவசாயத்தை தவிர மற்ற எல்லாத்துக்குமே அரி வாங்குறது, எல்லாத்துக்குமே. மாட்டுக்கு பால் வாங்கினா பாலுக்கு வரி, துணி நெய்றாகலாம் துணிக்கு வரி, எல்லா வரியும் அவங்க தான் வாங்குவாங்க. இவங்க சுங்கச்சாவடி அமர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க, வந்து இவங்க கப்பம் கட்டுறது போல் என்ன செய்யணும், இவர்கள் கட்ட வேண்டும். ஏன் இவங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த யூத அரசு என்ன, யூத அரசுக்கு இந்த ரோமை அரசு இவர்களுக்கு ஒரு விதி விலக்கு கொடுத்துருக்கிறது. என்ன விதி விலக்கு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் மக்கள்கிட்ட வரி வாங்கிக்கோ, வாங்குற வரியில் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ, கொடுக்கலைன்னா உனக்கு ரோமை படை வீரர்களை கொண்டு உனக்கு நாங்கள் எல்லா விதமான காரியங்களும் செய்து மக்களை அடித்து ஒடுக்குவதற்கு நாங்கள் உதவி செய்வோம், ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை நீ வாங்கி கட்ட வேண்டும் அப்படின்றதுனால, இந்த வரி தண்டவர்கள் ஒரு சில பேர் கண்ணா பின்னான வரி வாங்கிய நிகழ்வுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்னுடைய பார்வை, இவ்வளியத்தின் பார்வையில் இல்லை, என்னுடைய பார்வையில் பார்த்தா மத்தேயு ஒரு நியாயமான வரி தண்டுபவராகத்தான் இருந்திருப்பார். கடவுளுடைய வேலை ஒரு நியாயமான வரி வாங்குவரத்தான் இருந்திருப்பார். ஆனால் மற்றவங்க செய்கிற தப்புனால, மற்றவர்கள் செய்கிற அந்த ஒரு முறைகேடான செயல்னால எல்லா வரி தண்டுபவருமே தவறானவர்களாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பார்வை. இது இன்னைக்கு இருக்குங்க, இன்னைக்கு இருக்கு இல்லையா, போலீஸ்காரங்களாம் நம்ம நிறைய பேர் மதிக்கிறதே இல்லை. எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்கன்னு நினச்சிக்கிறோம், போக்கத்தவனுக்கு தாண்டா போலீஸ்காரன் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தப்பு. எல்லா காவல்துறையும் அப்படியா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ காவல்துறை நண்பர்கள் உண்மையாக உழைக்கக்கூடிய இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் செய்கிற தப்புனால இந்த டோட்டல் டிபார்ட்மெண்ட்டே அப்படி பாதிக்கப்படுறது போல இருக்குது. அதுபோல் நீ குருத்துவத்தில் யாரோ ஒரு குருவானவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பலவீனமான காரியம் செஞ்சிட்டாருன்னா உடனே பிராண்ட் பண்ணிடுறது, ஐயோ இந்த இவங்க எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வேலைக்கு மாத்திரம் இல்லை, ஒரு சில குடும்பங்களுக்கும் இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. தாத்தனுக்கு தாத்தன் யாராவது ஒருத்தன் ஒரு தவறு செஞ்சிருப்பாரு, அந்த குடும்பத்தையே குத்திடுறது, ஐயோ அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம், மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்லுகிறார். இது போல தான் ஒரு நாடு. நீங்கள் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தானே, பாகிஸ்தான் அப்படின்னாவே இன்னைக்கு இந்த தீவிரவாதத்துடைய பிறப்பிடமாக பார்க்குறோம். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அந்த பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா, எத்தனையோ நல்ல மனிதர்கள், மனிதாபிமானத்தை போற்றக்கூடியவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி அந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் சொல்லப்படுகிற பின்பு பாகிஸ்தானா உடனே ஒரு தீவிரவாதத்தினுடைய ஒரு அடையாளமாய் பிம்பமாய் காட்டப்படுகிறார்கள். நமக்கு ரொம்ப நம்ம பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பீகார்காரங்க இன்றைக்கி ஒரிசாக்காரங்க அவங்கெல்லாம் இங்கிட்டு வர்றாங்க பார்த்திங்க, அவங்கெல்லாம் பார்த்தா திருடனை போலே நம்ம பார்த்து பழகிட்டோம். யாரோ ஒருத்தன் திருடிருப்பான், கட்டாயம் செஞ்சுருப்பான், செய்யலைன்னு இல்லை, உடனே டோட்டலாக நம்ம ஒரு பிம்பத்தை நம்ம அப்படியே கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இது இன ரீதியாக, பாலின ரீதியாக, மொழி ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, அவரிடம் இருக்கிற வசதி வாய்ப்புகள் ரீதியாக, வி ஆல்வேஸ் கிவிங் பிராண்ட், ஏதாவது ஒரு பிராண்டை போட்டு ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்கள அடைச்சி வைக்கிறோம். அப்படித்தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, மத்தேயுவை அடைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இவர் ஒரு நல்லவர் தான், தன் தொழில் சார்ந்த விதத்தில் வரி தண்டுபவர், ஆனால் உண்மையிலேயே வாழ்வு தரக்கூடிய இயேசுவை காண வேண்டும் என்கிற ஆவல் அவருக்குள் இருந்தது. எப்படி ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், விவிலியம் ரொம்ப விளக்கமாக நமக்கு சொல்லலை. அப்போது இயேசு போய் அவரை என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இம்மிடியேட்டாக உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வர்றார். இது சாத்தியப்படுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில் ஒரு கணிசமான ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒருத்தர் வந்து வானா நீங்கள் போயிடுவீங்களா, இல்லை நான் தான் போயிடுவேனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்தேயு இயேசுவை சந்தித்து இந்த அழைப்பு நிகழ்வு நடப்பதற்கு முன்பாகவே அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் செய்கிற பணிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், அவருடைய பிறப்பு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறார், அவருடைய பணியினுடைய தீவிரத்தை கேள்விப்பட்டிருக்கிறார், அவர் எதிர்க்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறார், அவர் யாரை யாரையெல்லாம் அணுகிச் செல்கிறார் என்பதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டதாக இருக்கிறது, இப்படி பல காரியங்களை கேள்விப்பட்டு ஒரு கட்டத்தில் அவரை பார்க்கணுன்ற எண்ணத்தோடு தான் மத்தேயு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். எப்போ நாம் இந்த மனிதனை பார்க்க வேண்டும் அல்லது எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி யதார்த்தத்தில் நாமளும் பார்க்குறோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு மனிதர், அவர் எல்லாருமே பேசுகிறாங்க, அவர் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் பேசுகிறாங்க, அவர் திடீர்னு வந்து உங்களை நேரடியாக பார்த்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒரு சில இடங்களுக்குலாம் போகும்போது ஒரு சில குருவானவருடைய மறை, இன்றைக்கி இந்த யூடியூப்லாம் நிறைய பேர் ஃபேமஸ், நம்ம ஆல்பர்ட் ஃபாரன் நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ நிறைய யூடியூப்பில் அவர் நிறைய திருப்பலிகள் வைக்கிறார், ஆராதனை கூட்டங்கள்லாம் நடத்துகிறாரு. ஒரு சில இடங்களுக்கு அவர் போனவுடனே நீங்கள் பார்த்தோன்னு ஆச்சரியப்படுறீங்க, ஃபாரன் டாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறீங்க இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுபோல் எத்தனையோ பேரை நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூட அதற்கு ஒரு சாட்சியாக இருந்திருப்பீங்க, நல்ல காரியங்கள் நிறையா செய்வீங்க, உங்களை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, உங்களுடைய ப்ரெசன்ஸ் திடீர்னு வந்தவுடனே ஒரு ஆச்சரியம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆச்சரியம் தான் அங்கே மத்தேயுக்கு வருகிறது. அவர் எதிர்பார்க்கவே இல்லை, இயேசு என்னைய தேடி வருவாரா, அவர் எப்படி என்னை தேடி வருவார், அவர் வந்து எப்படி என்னை தேடி வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இயேசு அவர்கிட்ட வந்து, நீ என்னை பின்பற்றி வானோட மனுஷன் அப்படியே பணியாக உரையிறார், அப்படியே உருகி ஓடிடுறார். இது என்ன கனவா நினவா, கிள்ளி பார்த்துருப்பார் கட்டாயம். என்னை அழைக்கிறவர் இயேசுதானா, எனக்கு முன்பாக நிற்கிறவர் இயேசுதானா என்று தன்னை கிள்ளி பார்த்த பிறகு, அது இயேசுதான் என்று கண்டுகொண்ட பிறகு அவர் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, என்னிடம் இருக்கிற பொருள் செல்வத்தை காட்டிலும் ஆண்டவர் என்கிற இந்த அருள் செல்வம் என்னை தேடி வந்து விட்டதே, இதைவிட ஒரு உயர்ந்த செல்வம் இனிமேல நான் கண்டுகொள்ளப் போவதில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறார். விவிலியத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டவுடன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அவற்றை எல்லாவற்றையும் கொடுத்து அந்த விலை உயர்ந்த முத்தை வாங்கி கொள்கிறார். ஒரு முத்தை போய் கண்டுபிடிக்கிறான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விற்கிறான், போய் வாங்கிக்கிறான். இங்கே முத்தையே தேடி வீட்டுக்கு வரும்போது அவர் எப்படி வேணான்னு சொல்லுவார், இயேசுவை கண்ட உடனே தன்னிடம் இருக்கிற அனைத்தையும் பவுலடியார் சொல்லும்போது குப்பை என கருதுகிறார். என்னிடம் இருக்கிற பணம், எனக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாம் குப்பை. ஏனென்று சொன்னால் இவர் செல்வத்திற்கெல்லாம் உயர்ந்த செல்வமாக இருக்கிறார், அதிகாரத்திற்கெல்லாம் உயர்ந்த அதிகாரம் கொண்ட இவர் என்னை தேடி வருவதை காட்டிலும் மிகப்பெரிய ஆனந்தம் எனக்கு வேற என்ன இருந்துவிடப் போகிறது என்று நினைத்து இயேசுவை உடனடியாக அவர் அழைப்புக்கு ஆம் என்று சொல்லுகிறார். நண்பு சகோதர பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுடைய அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லுவதற்குத்தான் இந்த ஒரு வாழ்க்கையை அந்தது மத்தையுடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்குற அழைப்பாக நான் சொல்லுகிறேன். சரி, இது ஒரு பகுதியாக இருக்கு பாருங்களேன். இப்போ செகண்ட் ஃபேஸ் வாங்க. இப்போ மத்தேயு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிறகு அந்த ஆனந்தத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக விழித்துக்குள்ளே வாங்க. என்ன செய்கிறார், காணாமற் போன அந்த நாணயத்தை கண்டுபிடித்த பிறகு அண்டை வீட்டாரையெல்லாம் கூட்டி அந்த பெண்மணி தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். அதுபோல் இன்னொரு பூமியை வாசிக்கிறோம் இல்லையா, உதாரி மகந்தன் உண்மையில் தன் மகன் வந்த பிறகு என்ன செய்கிறார், விருந்து படைக்கிறார். அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டுகொண்டேன் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தை நாம் விருந்துட்டு பகிர்ந்து கொள்கிறோம். இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஏன் நீங்கள் சோறு போடுறோம் சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு ஏன் சோறு போடுறோம், என் சந்தோஷத்தில் வந்து பங்கெடுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அந்த வீட்டுக்காரங்க வந்து மறக்காமல் சொல்லுவாங்க, சாப்பிடாமல் போயிடாதீங்க சாப்பிடாமல் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்க, அவளை சந்திக்க போகிறீங்க, உடனே என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத நான் வார்த்தையால் சொல்கிறத விட நான் செயலில் காட்டுறேன் அப்படின்றதுக்கானதை என்ன கொடுக்குறோம், விருந்து நாம் கொடுக்குறோம். அப்போது இந்த இதை இயேசுவுக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ என்ன சொல்றார், தன்னுடைய சிறைகள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார், இந்த மனித குலத்தின் மீது அவர் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார்னு பல முறை சொன்னாலும் கூட அதை செயலாக காட்டுகிற போது ஒரு சாப்பாடு தான் கொடுக்குறார். நண்பர் தன்னுடைய சிறைகளுக்கு என்ன கொடுக்குறார், அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் கொடுத்து என்னுடைய உடலாய் என்னுடைய ரத்தமாய் பருகுங்கள் என்று சொல்லி ஒரு விருந்து கொடுக்குறார். விருந்து அன்பினுடைய வெளிப்பாடு, அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இங்கே மத்தேயு அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். உடனடியாக அவர் தன் அண்டை விட்டார் அனைவரையும் அழைக்கிறார். இந்த அழைப்பில் தாங்க மத்தேயு வந்து உயர்ந்த இடத்துல நிற்கிறார். பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் விருந்துக்கு கூப்பிட்டாருன்னு விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரிதண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுக்கு இந்த ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனே தான் அங்கே இருக்கிற நிறையா பேர் இதே மனநிலையோடு தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கு வரிதண்டக்கூடிய பணி செய்து கொண்டிருந்த பலர் பாவிகளிருந்து யாரெல்லாம் அந்த உலகம் ஒதுக்கி வச்சிருந்ததோ அவர்கள்லாம் ஒரு அங்கீகாரத்துக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு அன்புக்காக காத்து கொண்டிருந்தாங்க. உண்மையான ஒரு அப்பலுக்கற்ற அன்பு நிறைந்த ஒரு வார்த்தையை ஒருவரின் மீது தூவ மாட்டாரா, அவர் என்னை நோக்கி சொல்ல மாட்டாரா என்று மத்தையை போல நிறைய பேர் காத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் மத்தையை அழைத்த உடனே இந்த மனிதர் என்னையும் அழைப்பார், என்னையும் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி எல்லாரும் வந்து அந்த விருந்தில் பங்கெடுத்து கொள்கிறார்கள். அப்போது மத்தேயுடைய அழைப்பு மாத்திர சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இவருடைய அழைப்பு மூலமாக, இவருடைய மனமாற்றத்தின் மூலமாக பலருக்கு அங்கு மனமாற்றம் கிடைத்து பல பாவிகள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வெளியிலே வந்து கடவுளுடைய அந்த கொடைக்குள்ளாக, அவருடைய அருளுக்குள்ளாக நுழைந்து கொள்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, நம்ம சமூகத்தில் வாழுகிற பொழுது எத்தனையோ விதமான மக்களோடு நம்ம கலந்து தான் வாழுகிறோம். யாரையும் எந்த காரணத்தையும் கொண்டும் பிராண்ட் பண்ணி பேசாதீங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லாதீங்க. எங்கள் எல்லாருமே தவறக்கூடியவதாங்கங்க, நீங்களும் தவறக்கூடியவர்கள் தான், நாங்களும் தவறக்கூடியவர்கள் தான். ஏன்னா எல்லாரும் பலவீனத்தோடு இருக்கிறோம், உலகத்தில் வாழுகிறோம். அங்கே இங்கே நன்மை நோக்கி நம்ம பயணிக்கிற பொழுது அதற்கு இணையான தீமை நம்ம நோக்கி இழுக்கும். அவ்வப்போது அந்த இழுவைக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது பாவமும் பலவீனமும் நம்மை கவிக்கொள்ளும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை மற்றவங்க ஏற்றுக்கிறேன்னு நம்ம எவ்வளோ தூரம் ஆசைப்படுறோம், என்னுடைய தவறை யாரும் சுட்டி காட்டக்கூடாதுன்னு நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து மறைக்கணும் அல்லது எவ்வளோ தூரம் விரும்புகிறோம், அதே போல தானே அடுத்தவங்களும் நினைப்பாங்க. அதை நாம் யோசிச்சு பார்க்கறதே இல்லை. ஆண்டவர் மத்தர் என்ன சொல்றாரு, உங்களுடைய குற்றங்களை கார்மேகம் போலும் பாவத்தை பனிப்படலம் போலும் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே ஆண்டவர் தான் சொல்ற, உங்களுடைய குற்றங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுடைய பாவங்களை நான் ஒருபோதும் நினைவில் கொள்ள மாட்டேன் அப்படின்லாம் ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். ஏசாயா 44:22, 45:3 அருமையான வசனங்கள் இதெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நாம அடுத்தவர்களை எத்தனை முறை பிராண்ட் பண்ணி பேசியிருக்கிய, நீ யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய பிறந்த இனத்தை வச்சு, அவங்கள்ட்ட இருக்கிற அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு, அவங்களுடைய புற தோற்றத்தை வச்சு, அவங்க பழகிற ஆட்களை வச்சு, அவங்க பிறந்த ஊரை வச்சு, இப்படி அவங்க பேசுகிற மொழியை வச்சு, இப்படிலாம் நாம் எத்தனையோ பேரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்குறோம். அந்த பாகுபாடோடு பேசினது அந்த நாட்கள்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு மத்திய வழியாக நமக்கு அந்த அழைப்பை தான் கொடுக்குறார். நீ உங்களுடைய பலியெல்லாம் நான் விரும்பவே இல்லை, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்குற மனநிலையோடு இருந்துக்கிட்டு, அல்லது யாராவது ஒருத்தர் முத்துரை குத்தி முற்சார்பு எண்ணத்தோடு பார்க்குற ஒரு பழக்கத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து எத்தனை முறை நற்கருணை வாங்கினாலும் அந்த உயிருள்ள உணவு உங்களுக்குள் வருகிற பொழுது செயலாற்ற முடியாமல் திக்கி திணறிக்கொண்டிருக்கும். அப்போ உயிருள்ள உணவு உங்களுக்குள் செயலாற்ற முடியாமல் போவது யாருடைய தவறு? நமக்குள் செயலாற்ற முடியாமல் போவதற்கு காரணம் யாருன்னா நாம தான். அப்போ நாம் வந்து திருப்பி ஆண்டோட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஆண்டவரே நான் எல்லா எத்தனை திருப்பலி பார்க்குறேன், எல்லா வழிபாட்டிலையும் பங்கு கொள்கிறேன், தவறாமல் நற்கருணை வாங்குறேன், எனக்கே ஆண்டவரே ஒன்றுமே நடக்க மாட்டேன்னு அப்படின்னா இதெல்லாம் ஒரு சில தடைகளாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் களைந்து விட்டு ஆண்டவருக்குன்பாக சொல்கிறார் இல்லையா, உங்களுடைய பலியை விரும்பவில்லை, மாறாக உங்களுடைய இரக்க செயல்களையே விரும்புகிறேன். பாவி என்று முத்திரை குத்தப்பட்டு யார் எல்லாராலும் சமூகத்தாலும் ஒதுக்கப்பட்ட மனிதனை நான் தேடி என்னுடைய இரக்கத்தை அவனுக்கு பகிர்ந்து கொடுத்தது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விண்ணகத்தந்து இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இரக்கமே உருவான ஆண்டவர் இன்றைக்கு மத்தேயுவை அழைத்தார். மத்தேயுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. அதை ஒரு சின்ன உதாரணமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க மத்தேயு நற்செய்தி இல்லை, அவர் தாங்க அந்த நற்செய்தி எழுதினாரு. அவர் தான் அந்த நச்சதை எழுதினார். ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அவர் பேர் வருது பார்த்துக்கோங்க அந்த நச்சதில். ஒன்று அவருடைய அழைப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, ரெண்டாவது சீடர்களுடைய அந்த 12 திருத்துதர்களுடைய பெயரை சொல்லுவார் பார்த்தீங்களா, யார், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், அப்படி வருது இல்லையா அந்த லைனில் வரும்போது, பார்த்தலமேயு, அப்புறம் அப்படி வரிசையாக வரும்போது அதில் வந்து மத்தேயின்ற பெயர், வரி தண்டுபவரான மத்தேயு அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அதுக்கப்புறம் இந்த அழைப்பு, இதை தவிர எங்கேயுமே தன்னை பற்றி அவர் உயர்வாக சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் யோவான் செய்தியை பாருங்கள், நிறைய இடங்களில் யோவான் தன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போது தன்னுடைய அழைப்பை ஆண்டவர் கொடுத்ததை உணர்ந்த பிறகு மத்தேயு தன்னை முழுவதுமாக மறந்து போனார். தன்னை இழந்து ஆண்டவரை பிரதிபலிக்க ஆரம்பித்து விட்டார். அப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை நாமனும் வாழணும்னு இந்த நாளில் ஆண்டவர் மத்தேயு வழியாக அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பை ஏற்போம். ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக தொடர்ந்து ஓடுவோம். ஆமேன்.
பொருளும் இல்லை
என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் இல்ல, நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே.
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் வேண்டுதல்களையும் பலி பொருளையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையா நீர் வளப்படுத்திய நம்பிக்கையில் உமது திருகவையை கனிவோடு கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருகவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைநிறுக்கவும் செய்தருளினீ. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழை பாடுவதாவது.
தூயவ 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்புதரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைய மாவட்டத்தின் ஆயர் மெதுகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். சிறப்பாக இன்றைய நாள் பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் நித்திய பேரின்ப வாழ்வை அடையச் செய்தரலும். இன்றைய நாள் திருப்பள்ளி கருத்துக்கள் கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை நீர்தாமே எதிர்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியின் நாளாய் பல்வேறு சுப காரியங்களுடைய நினைவை இந்த நாளில் நினைவு கூறுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் நீர்தாமே தொடர்ந்து உமது வழக்கரத்தால் தாங்கி பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியால், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையோடு வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமையனை துளமருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உம்மீது திருகவை வைத்திருக்கும் நிலையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியே எமக்கு அருளுமே.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த ஆண்டவரின் விருந்து களைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புகிறேன். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நோயற்றவர்களுக்காக அல்ல, நோயுற்றவர்களுக்காகவே வந்தேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? நினைத்து பார்ப்போம். நாம் நேர்மையாளர்கள் என்பதனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ந்து கொள்ளவில்லை. நம்முடைய பலியை பார்த்து ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொள்ளவில்லை. நம்முடைய இயலாமையில், நம்முடைய நேர்மையற்ற தனத்தில் அழைத்த ஆண்டவர் நம்மை தகுதியுள்ளவராக மாற்றுகிறார். தகுதியற்றவர்கள் அழைத்து தகுதியுள்ளவராய் மாற்றுவதனுடைய ஒரு முன் சுவைதான் இன்றைக்கு ஆண்டவர் மத்தேயுவை அழைத்து தனக்குகந்த திருத்தூதனாய் மாற்றிக்கொண்டார். அப்பேற்பட்ட மாற்றுதலை, ஒரு மாறுதலை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குரல் தெரிய வேண்டும், அழைத்தவருடைய தன்மை தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் கண்டுகொள்கிற பொழுது நம் வாழ்வும் திசை மாறாமல் இலக்கு நோக்கி பயணிக்க இறை துணை தர முடியும் என்ற உணர்வோடு இது அந்த பாடலோடு சேர்ந்து தியான முறையில் நம்மையே ஒப்பு கொடுத்து பாடி துதிப்போம்.
காட்டும் என் தெய்வமே,
உண்மையாக எனில் வருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வருமே. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வி நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எழும் வாருமே.
எல்லோரும் அப்படியே பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முயற்சி ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். அழைத்த இறைவனுடைய குரலை கண்டுகொண்ட மத்தேயுவை போல அழைத்த ஆண்டவர் இந்த நாளில் இந்த திருப்பலி வாயிலாக உங்களை மீண்டுமாய் அழைத்திருக்கிறார். இந்த வழிபாட்டில் நாம் பாடிய இந்த பக்தி மிகு இந்த தியான பாடல், உள்ளத்தை ஊடுருவக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதுதான். நதி மீது அலைந்தாடுகின்ற அகல் போல நாம் ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது அணையாத விளக்காய் நாம் என்றும் எறிவதற்கு கரமிட்டு நம்மை காத்த ஆண்டவர் இதோ இன்றைக்கு இந்த நற்கருணையிலே பிரசன்னமாயி நம்மை தேற்றினார், நம்மை தேற்றினார். நம் ஆள் போல வளர்ந்தாலும் அவர்தான் நமக்கு எப்போதும் அடிநாதமாய் இருக்கிறார். இந்த வழிகாட்டும் தெய்வன் அன்றைக்கு மத்தேயுவை அழைத்தது போல இன்றைக்கு நம்மையும் அழைத்து இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதியை தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோ இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்த நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் பயணத்தையும் ஆசீர்வதிக்க, நம்முடைய பணியை சிறப்புற செய்ய புது ஆற்றலை கொடுக்க ஆண்டவரிடம் வேண்டுங்கள். என் நிலையிலும் நம்மை விட்டு பிரியாதவராய், ஒருபோது நம்முடைய குறைகளை சுட்டி காட்டாமல் நேர்மையான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக நேர்த்தியாய் சிலுவையை சுமந்து சிலுவையில் தன்னை அன்பின் சின்னமாய் கொடுத்த ஆண்டவர் இதோ இந்த நாளில் உங்களோடு பயணிக்க வருகிறார், உங்களை பாதுகாக்க வருகிறார், உடன் பங்காளியாக உங்களோடு வர இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய இறை பிரசன்னத்தை நம்மீது நிறைவாய் பொழிந்து காத்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியில பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியோடு வரவேற்றார். மீட்பளிக்கும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவினால் என்றும் புத்துயிர் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசிரை பெறுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிலைக்கச் செய்த இறைவன் மத்தேயுவின் மாட்ச் மிகுந்த பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருத்தூதர்களின் போதனையினாலும் எடுத்து காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலர் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. தூதர்களுடைய போதனையினால் நம்பிக்கையில் உறுதிப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையினால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற்றுக்கொள்ள தகுதியடைவீர்களாக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியான அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. நம் அருவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருவில் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார்.
Vous êtes prête. Prête à vous jeter dans le grand bain.
Pourquoi t'es pas encore prêt ?
Prêt en un peu plus longtemps que les autres.
Deux secondes, s'il te plaît.
Prêt à ne pas être totalement prêt pour ce grand jour. Prêt à lui dire un grand.
Oui.
Et même prêt à y aller comme ça.
C'est pas mal, non ? Ça me va bien ?